ස්තුතියි. ඊළඟට ගරු ඩග්ලස් දේවානන්ද මන්ත්‍රීතුමා. ගරු මහින්දේ ආපා මන්ත්‍රීතුමා.
ගරු මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමියනි, මේ වෙලාවේ මේ අපේ ජයවික්‍රම් පෙරේර ගරු ඇමතුමත් හිටපු ඇමතුමත් ඒ වගේම අපේ බිමල් රත්නායක ඇමතුමත් බොහොම වැදගත් විදිහට කරුණු ඉදිරිපත් කරා මේ සිද්ධිය සම්බන්ධයෙන්. මේ ජාතිවාදය මතු කරගෙන මේ ගමන යන්ට එපා කියන එක තමයි එතුමාලගේ කතාවේ මේ තේමාව වුණේ. ඒක බොහොම හරි, ඒක නිවැරදි. හැබැයි මම ජයවික්‍රම් පෙරේර මන්ත්‍රීතුමා මෙතන හිටියනම් ඇමතුමා හිටියනම් මම අහනවා එතුමාට ඒ කාරණේ 2083 අවුරුද්දේ අර දෙමළ කඩ කඩනකොට දෙමළ කඩවලට හිරිහර කරනකොට එතුමාට ඒ ඥාණය පහළ වුණේ නැහැ. එතුමා එදත් ඇමතිවරේ එතුමාගේ ප්‍රදේශයේත් ඒ සිද්ධිය සිද්ධ වුණා. එතුමාගේ බල ප්‍රදේශයේත් ඒ කඩ කැඩුවා. ඒ වෙලාවේ කවුරුවත් ඒ ගැන කතා කළේ නැහැ. එදා කතා කරන්න හිටියේ එදා අලුතෙන්ම පත් වෙලා ආපු මන්ත්‍රීවරු හැටියට අපි විතරයි. එහෙම කතා කරලා අවසානයේ අපට එක්සත් ජාතික පක්ෂයෙන් යන්න වුණා. අපි යව්වා. ඒක තමයි ඇත්ත කතාව. ඉතින් එහෙම කරලා අද කතා කරනවා මේ දැන් බුදු වෙලා වගේ. දැන් බුදු වෙලා වගේ දැන් කතා කරන්නේ. එච්චර විතරක් නෙමෙයි ගරු සභාපතිතුමනි, ඔබතුමීට මතක ඇති මේ ජාතිවාදය ගැන කතා කරු මට මෙතන ඉඳගෙන මට මතක් වුණේ මේ කාලේ 2005 මොකද්ද කිව්වේ ජනාධිපතිවරණෙදී? මහින්ද රාජපක්ෂ මහත්තයාට විරුද්ධව මොනවද එදා කිව්වේ? එදා කිව්වා මුස්ලිම් ආගමට මහ දැවැන්ත තර්ජනයක් තියෙනවා. මේ මේ පුද්ගලයා බලයට පත් වුණොත් අර ලවුඩ් ස්පීකර් දාගෙන මේ මේ ආගම කියන එක නතර කරයි. ඒ මුස්ලිම් ආගමට මෙහෙම කරයි, හරම කරයි කියලා දැවැන්ත ප්‍රචාරයක් එදා ගෙනිච්චා. නමුත් එදා කොහොම හරි එතුමාගේ වාසනාවට හරි කොහොම හරි මොන හේතුවක් නිසා හරි රටේ වාසනාවට හරි එතුමා ජයග්‍රහණය කෙරුවා. ඊට පස්සේ 2015 මොකද වුණේ? 2015 ජනාධිපති වර්ණේ වෙලාවෙත් මොනවද ඇද්දි? මේ රතන හාමුදුරුවෝ කියන්නේ කවුද? ගලබඩ ඇත්තේ ඥානසාර හාමුදුරුවෝ කියන්නේ කවුද? මොනවද උන්වහන්සේලා කළේ? එදාක මේ රාණ්ඩුව බලයට ගේන්න මහන්සි වුණේ නැද්ද? එදා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාට විරුද්ධව මේ මෙතන සභාවේ කිව්වේ මහින්ද රාජපක්ෂ ගෙදර යවනවාමයි කියලා තමයි අතුරුලි රතන හාමුදුරුව වැඩේ පටන් ගත්තේ. ඒ යනකොට මොනවද පාවිච්චි කළේ? පාවිච්චි කරන්න පුළුවන් සියලුම දේවල් පාවිච්චි කරා. එතකොට මේ සහරාන් කවුද? සහරාන් 2015 මේ ආණ්ඩුව බලයට ගේන්න කතා කරපු දේශනේ පැවැත්තුවා මුස්ලිම් ගම්මානවලගේ අපේ ගමේ ඇවිල්ලා කතා කරා. වැලිගම ඇවිල්ලා කතා කරා සහරාන්. දැවැන්ත දේශනේ පැවැත්තුවා. එහි විතරක් නේ කාතංකුඩි මේ පළාත්වල දිගට මේ ඒ කාර්ය කළා තියෙනවා. මෙයා හොඳ දේශකෙක්. මෙයා හොඳ දේශකෙක්, හොඳට මිනිස්සු නම්ම ගන්න පුළුවන් ශක්තියක් තියෙන කතිකෙක්. එයා එදා මේ ආණ්ඩුව බලයට ගන්න කතා කරපු උදවිය. එයා බෝම්බ ගහනවා. ඒ බෝම්බට විරුද්ධව ඒ ආණ්ඩුවට මුදව් කරපු උදවිය දැන් උපවාස කරනවා. මොකද්ද මේ යන්නේ? ඒක නෙමෙයි ගරු සභාපතිතුමියනි මෙතන ප්‍රශ්නේ. මේ පහුගිය අවුරුදු හතරමාරක් තුළ මේ ආණ්ඩුව මොනවද කළේ? තීරණයක් ගන්න බැරුව හිටියා. ප්‍රශ්නයක් බුද්ධිංශේ හිරේ දැම්මා. ඒ මිනිසුන්ට හිරිහර කරා. රට වෙනුවෙන් මොනව හරි සේවයක් කරා නම් ඒ සේවය කරව මිනිසුන්ට තවත් මේ රට සේවය කරන්න එපා කෙරෙව්වා. රට වෙනුවෙන් කතා කරන්න දුන්නේ නැහැ. ඊට ආමතරව කරන්න පුළුවන් දූෂණ සියල්ලම කර. ශ්‍රී ලංකා මහ බැංකුව හොරෙන් කැඩුවා වගේම අද වෙනතුරුත් ඒක කරනවා. අදත් ඒක කරනවා. ඒ ඉබේ කළ ජවැන්ත මුදල් මංකොල්ලයක් මේ ආණ්ඩුව කළා. අදත් කරගෙන යනවා. ඒව සේරම යට කරන්න මේ ගෙනාපු ක්‍රමය තමයි මේ ක්‍රමේ. අද ඒ ගැන කවුරුවක් කතා කරන්නේ? ශ්‍රී ලංකා මහ බැංකු හොරකම දැන් අමතකයි. එතකොට දැන් මේ ඊයේ පෙරේදා විදුලිය බිල දී ගන්න දැවැන්ත හොරකමක් කෙරුවා. ඒක දැන් කවුරුක් කතා කරන්නේ? ඒව ඔක්කොම නෑ, දැන් සහරාන් විතරයි. මේව ඔක්කොම මේ ආණ්ඩුවේ කුමන්ත්‍රණ, මේ ආණ්ඩුව පිටුපස්සේ හිටියා මේ සියල්ලගෙම ආණ්ඩුවේ. අද මේ ජාතිවාදයක් දැන් මතු කරනවා. මොකද දැන් ජනාධිපතිවරණය ළඟයි. ජනාධිපතිවරණය ළඟයි. ඒ මෙච්චර කාලයක් ගහපු පොතම තමයි දැන් මීළඟ වාරෙත් ගහන්න හදන්නේ. ඒකෙන්ම තමයි ආයි ගොඩ වෙන්න හදන්නේ. අද මේ ආණ්ඩුවේ තිබුණු දූෂණ සියල්ලම බදූදීන් පිටින් ඇරියා. ඒ මුස්ලිම් මන්ත්‍රීවරුන්ට ඔක්කොම අයින් ඇමතිවරු ටික අයින් කළා, මේ ආණ්ඩුව හොදගත්තා. දැන් ඒගොල්ලන් තමයි වැරදිකාරයෝ. අනිත් හිටිය ආණ්ඩුවේ වගකිවයුතු අගමැතිතුමා ජනාධිපතිතුමා ඒ සියලු දෙනාම මේකෙන් බේරුණා. දැන් ඒගොල්ලන් හොදගත්ත ඇඟ, මේගොල්ලන් පිටින් මේක තියාගත්තා. මේක තියාගන්න උදව් කළේ කවුද? රතන හාමුදුරු. උදව් කළේ කවුද? ඥානිස්සර හාමුදුරු. මේක තමයි මේක අර ක්‍රමේම තමයි ආයියන්. අර උපක්‍රමේම තමයි ගරු සභාපතිතුමිනේ ආයියන්. ඒ නිසා මේක මේ ආණ්ඩුව දැවැන්ත ජනතා අප්‍රසාදයකට ලක් වෙලා හිටිය වෙලාව. ඒ වෙලාව සහරාන් ඇවිල්ලා බෝම්බයක් ගැහුවා. මිනිස්සු ඔක්කොම කතා කරුවා. ඒ කියන්නේ එතනින් ඉවරයි. ඊට පස්සේ ආණ්ඩුව ගැන කතා කරන්නෙත් නැහැ. වෙන රටේ අනිත් ඒවා ගැන කතා කරන්නෙත් නැහැ. මේ මස් සේරම මේක සියලුම මේකම එකම සිද්ධියක සිද්ධි මාලාවල් විතරයි ගරු සභාපතිතුමිය. ඒකයි මං කියන්නේ. අපි ඒ නිසා මේ රට මේ ගෙනියන්නේ කොහාටද කෙනෙක් ගැන මේ රටේ ජනතාව මීට වඩා අවදියෙන් ඉන්නට ඕන. මේ ආණ්ඩුවට උදව් කරපු කට්ටිය, මේ ආණ්ඩුව ගේන්න මෙතෙන්ට ගේන්න කටයුතු කරපු කට්ටිය තමයි අද මේ මහා විනාශය මේ ජාතියට කළේ. ආණ්ඩුව ඒ පැත්තෙන් ජාතියට විනාශයක් කළා. අද ජාතිවාදය ඉස්සරහට අරගෙන ඉතිරි විනාශය කරන. ඒකයි මං කිව්වේ ගරු සභාපතිතුමියනි, මේ අපේ ඇමැතිතුමාට එදා 83 දෙමළ කඩන වෙලාවේ එතුමා ඒ ආණ්ඩුවේ හිටපු වැදගත් ඇමතිවරයෙක් හැටියට එතුමාට ඒක හරිය මතක නැති වුණයි කියලා. අපි ඒ වෙලාවේ කතා කළා. අපි ඒකට විරුද්ධ වුණා. අපි අදත් ඒකට විරුද්ධයි. අපි දකුණු පළාතේ එකම මුස්ලිම් කඩයක්වත් කඩන්න ඉඩ දුන්නේ නැහැ. ඒ එක මිනිස්සු ඒවට අපි කාටවත් යන්න ඉඩ දුන්නේ. අපි මේ මිනිස්සු ආරක්ෂා කෙරුවා. අද වෙනකනුත් අපි ආරක්ෂාව එහෙම කරගෙන යනවා. අපි සියලු දෙනා මේ වෙනුවෙන් කැප වුණා. අපි රෑදවල් නැතුව නිදිමරුවා මේකට. අපි රෑ එළි වෙනකන් හිටියා බලාගෙන මොකද වෙන්නේ කියලා. ඉතින් එහෙම දේවල් අපි වෙන්නේ ඉඩ ඇරියේ නැහැ. ඒකෙන් අපි මේ මිනිසුන් ආරක්ෂා කරා. මේක ජාතිවාදය අපේ මේක අපේ රටේ ජාතිවාදයක් නෙමෙයි. මේ ගරු සභාපතිතුමියනි මේ ඉන්නේ මේ අන්තර්ජාතිකව මේ රටේ ඇති කරනවා. මේ ආණ්ඩුව කොහොමද බලයට
ගේන්නේ? තව විනාඩි දෙකක් ඔබතුමා.
ඒකයි ඒ උපක්‍රමයේ එක පියවරක් මේක. දැන් සේරම කුණු මේ ආණ්ඩුවේ හොදලිවර කෙරුවා. සේරම කුණු හොදලිවර කෙරුවා. දැන් ජනතාවට වෙන කිසි දෙයක් නැහැ. ජනතාව දැන් ඒ වර්ගවලට බෙදුවා. දැන් කඩලා ඉවරයි. මුස්ලිම් වර්ගය වෙනම කැඩුවා. සිංහල බෞද්ධ කියලා තා කොටසක් කැඩුවා. දෙමළ කියලා තා කොටසක් කැඩුවා. මේක දැන් මේ කඩලා ඉවරයි. අපේ රටේ අපේ ජාතිය හතරට පහට දැන් කඩලා ඉවරයි. ඒක තමයි ඊළඟ මැතිවරණයේ පියවර. ඒක තමයි ඊළඟ මැතිවරණයේ ඊළඟ ගමන යන්නේ. මෙතෙක් ජනතාව මේ රට විරුද්ධ මේ රජයට විරුද්ධව ගෙනාපු මේ දැවැන්ත උද්ඝෝෂණය දැවැන්ත විරෝධය හතරට පහට කඩලා දැම්. ඒක තමයි මේකනේ. මේකට අපේ උන් අහුණ සමහරෙඋන් ගිහින් මේක අපි කිව්වේ ඒකයි. මේක මේ රට විනාශ කරන ඉතාමත්ම සූක්ෂම වැඩපිළිවෙලක එක පියවරක් හැටියට මම ඔබතුමියට කියනවා. මේක ජනතාව දැනගන්නට ඕන. මේ ආණ්ඩුව ගෙනියන මේ දූෂිත පාලනය, මේ ආණ්ඩුව ගෙනියන මේ ජනතා විරෝධී පාලනය මෙතනින් නතර කරන්න ජනතාව සූදානම් වෙලා ඉඳෙද්දී ඒ විරෝධය හතරට පහට කඩලා දැන් ඒක කෑලිවලට කඩලා වෙන් කරලා තියෙනවා. මෙහෙම වෙන්න දෙන්න බෑ. මේක මේ රට ආරක්ෂා කරගන්නට අපනම් අපි මේ කුමන්ත්‍රණය ගැන අවබෝධයෙන් කටයුතු කරන්නට. ඒක අවබෝධයෙන් කටයුතු කරන්න නම් මේ රටේ ජනතාවට මේ ගැන තොරතුරු දෙන්න ඕන. මොකද්ද මේ උනේ කියලා?
කාලය අවසන්.
මොකද්ද මේ උනේ කියලා කියන්න ඕනේ ගරු සභාපතිතුමියනි. ඒ නිසා අපි ඒ සම්බන්ධයෙන් අපේ යුතුකම අපි ඉෂ්ට කරනවා. මේ ඉදිරි පියවර කොයි ආකාරයෙන් ඊළඟ ජනාධිපතිවරණයේදී කොයි ආකාරයෙන් අපේ ජනතාව කටයුතු කළ යුතුද කියන එක ගැන අපි නිවැරදි පියවර අපි මේ රටේ ජනතාවට යෝජනා කරනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු ඩග්ලස් දේවානන්ද මුත්සීවලංගම්මා.
பெருந்தோட்டத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு பேச மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெருந்தோட்டங்கள் ரப்பர் தேயிலை தோட்டங்கள் இன்று முழுமையாக நாசப்படுத்தப்பட்டு இன்று அந்த தோட்டங்களினால் எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. ஆகவே அந்த தோட்டங்களை இவர்கள் மீண்டும் புனரமைக்க வேண்டுமானால் அங்கு வேலை செய்யும் தோட்டத்துறையாளருடைய குடும்பங்களுக்கு அதை பிரித்துக் கொடுத்து சிறு தோட்ட கைத்தொழில் சிறு தேயிலை தோட்ட கைத்தொழில் எப்படி பராமரிக்கிறார்களோ அந்த அவ்வாறு பராமரிக்க அந்த உதவிகளையும் செய்து கொடுத்தால் அதன் மூலம் எங்கள் சமூகமும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும், தோட்டத் தொழிலையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வழி ஏற்படும். பெருந்தோட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், பெருந்தோட்ட கம்பெனிகள் தொழிலாளர்களுக்கு வழங்கவிருக்கும் சலுகைகள் கொடுப்பனவுகள் சம்பந்தமாக கூடிய கவனம் செலுத்துவதில்லை. உதாரணமாக ஊழியர் சேமன நிதியை உரிய நேரத்தில் செலுத்துவதில்லை. ஒரு மாதத்துக்குள் வழங்க வேண்டும் என சட்டம் இருந்தாலும் கூட ஓய்வூதியத்தை அவர்கள் நேரத்தோடு கொடுப்பது கிடையாது. தொழிலாளர்கள் ஊதியத்தில் இருந்து அறவிடப்படும் வங்கிக் கடன், கோயில் கடன், மரண ஆதார நிதி இவைகளை நேரத்தோடு செலுத்த வேண்டிய கம்பெனி செலுத்த வேண்டிய இடங்களுக்கு செலுத்தாதனால் மக்கள் மீண்டும் மீண்டும் வட்டி அவர்களுடைய பணத்துக்கே அவர்கள் வட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. வங்கிக் கடன் செலுத்தும் போது அதிக வட்டி செலுத்த வேண்டியுள்ளது. மரணாதார நிதி வழங்குவதிலும் இந்த பிரச்சனைகள் நிற்கிறது. அரசு பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம் சார்ந்த தோட்டங்கள் காணி மறுசீலனை கமிஷன் LRC கையேற்கும் பொழுது அத்தகைய தோட்டத்தில் உள்ள தொழிலாளர்களின் பிரச்சனைகள் கவனம் செலுத்துவதில்லை. அவர்களுடைய தொழில் கொடுப்பனவுகள் சம்பந்தமாக எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதும் இல்லை. அவ்வாறான தோட்டங்களை கையேற்கும் போது முன்கூட்டியே பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். 23/5/19 காலி மாவட்டத்தில் எல்லக்கந்த தோட்டத்தை LRC திடீரென கைப்பற்றி அங்குள்ள மக்களுக்கு இம்சை கொடுத்து விட்டார்கள். இன்று பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் பேசும் பொழுது கென்யாவில் ஒரு நாள் சம்பளம் $1 என்று சொன்னார். இங்கே அதிகமாக சொன்னார். ஆனால் வட்டி த கெப்பாசிட்டி ஆஃப் த டாலர் இன் பர்ச்சேசிங் டாலர் இன் கென்யா இஸ் வெரி வெரி ஹை. பட் இங்கே ஸ்ரீலங்காவில் பகல் நேரத்துக்கு ஒருவன் சாப்பிட முழு உணவு சாப்பிட வேணும்னா கட்டாயம் அவனுக்கு $1 வேணும். அப்படி இருக்கும்போது அதையும் இதையும் சம்பந்தப்படுத்தி தோட்டத் தொழிலை நாம் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்திவிடக்கூடாது. உதாரணமாக கம்பெனிகளுக்கு தோட்டங்களை கையளித்த பொழுது அதை முறையாக பராமரிக்காதனால், பில்லுக்கு மருந்தடிக்காதனால் இன்றைக்கு அங்கே புலிகளும் விஷச்செந்துகளும் உதாரணமாக பாம்பு கடிக்கு ஆளாகிறார்கள், குளவி கொட்டுக்கு ஆளாகிறார்கள், தேள் கொட்டுக்கு ஆளாகிறார்கள், இவ்வாறான பல அட்டைக்கடிக்கு ஆளாகிறார்கள். இப்படிப்பட்ட நிலை இருந்தால் தொழிலாளிகளை எப்படி நீங்கள் அங்கே இருக்க காப்பாற்ற முடியும்? ஒரு நாளும் காப்பாற்ற முடியாது. எனவேதான் நீங்கள் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இந்த விடயங்களில் அக்கறை காட்ட வேண்டும். இப்போ எல்லோருமே நான் பாராளுமன்றத்தில் பார்த்தேன், 2-3 மாதங்களுக்கு முன்பு பேசும் பொழுது புல்லுகளுக்கு மருந்தடிக்கும் மருந்தை கொண்டு வர வேணாம் என ஒரே குரல் எழுப்பினார்கள். ஆகையினால் இன்னைக்கு தேயிலை தோட்டங்கள் துப்புரவாக இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இந்த நிலையை நீடித்தால் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் தேயிலை தோட்டம் முழுமையாக மூடப்படும். அதற்கு பிறகு நீங்கள் அப்படி மூடப்படும் போது சாதாரணமாக மூடிடலாம் என்று நினைக்காதீர்கள். அங்குள்ள தோட்டத் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் வாழ்கிறோம். நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தேயிலை தோட்டத்தில். அந்த தோட்டங்களை பிடித்து கொடுத்தால் அதில் என்ன நட்டம் இருக்க போகிறது தோட்டத்துறைக்கு நட்ட அரசாங்கத்துக்கு? ஒன்றுமே அப்படி ஒன்றும் பாதிப்பாக ஏற்படாது. எனவே அதை 2 ஏக்கர் 3 ஏக்கர் வீதம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு பிரித்து கொடுத்தால் அவர்கள் அனுபவம் தேயிலை தோட்டத்தில் அனுபவமிக்கவர்கள். அதை பராமரித்து நாட்டுக்கும் நல்லது செய்யலாம், தன் குடும்பத்தையும் நல்ல வழிப்படுத்திக் கொள்ளலாம். எனவே இதில் அக்கறை எடுக்குமாறு அந்த அமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன். வீடுகள் கட்டப்படுகிறது, லயங்கள் ஒழிக்கப்படுகிறது என்று பல காலமாக கூறப்பட்டது. இன்னும் பழைய ஓட்டு லயங்கள் அப்படியே தான் இருக்கிறது. அப்படியானவர்களுக்கு புது வீடு கிடைப்பது கிடையாது. இருந்தாலும் நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இப்படி வீடுகளை கட்டும் பொழுது ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட காணியை கொடுத்து அதற்கான உரிய பொருட்களை கொடுத்தால் கூட தற்காலிக வீடுகளை அவர்கள் அமைத்துக் கொள்ளலாம். எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்ப்பீர்கள் இன்னைக்கு லயங்கள் தீப்பிடித்து எறிகிறது. தீப்பிடித்தெறிகிற காரணம் நன்றாக தெரிந்த தான், ஓட்டை ஓடுதல் தகரம். அதில் மழை பெய்து மின்சாரத்தை தட்டும்பொழுது மின்சாரம் தீப்பற்றி கொண்டு கொள்கிறது. இந்த நிலை இருக்கக்கூடாது. எனவே தயவுசெய்து அமைச்சர் அவர்கள் அதிக நேரம் தேயிலை உற்பத்தியும் தேயிலை பாதுகாப்பதும் பற்றி இங்கே பேசினார் தவிர தோட்ட தொழிலாளர்களுடைய பற்றி ஒன்றும் பேசவில்லை. நாங்களும் பங்குதாரர்களான். காலம் சென்ற எங்கள் ஐயா தொண்டமான அவர்கள் காலத்திலே ஒரு தோட்டத்தை அரசாங்கம் எடுத்து காணி இல்லாதவர்களுக்கு பிரித்து கொடுப்பதனால் முதலில் அந்த தோட்டத்தில் கொடுக்க வேண்டிய அவ்வளவு தொகையும் மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வீடுகளையும் கட்டி கொடுத்து அதற்கான போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்து மின்சாரம் வழங்கி அதற்கு பிறகு நஷ்டஈடும் அவர்கள் வேலை இழப்புக்கு நஷ்டஈடும் பெற்று கொடுத்த பிறகுதான் அந்த தோட்டத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இன்ன நிலை அப்படி இல்லை. கண்ணன் இரவோடு இரவாக முடிவு போயிருந்து எல்ஆர்சி வந்து நோட்டீஸ் விட்டு எங்கள் மக்களை வெளியே போக சொல்கிறார்கள். இப்படியான பல பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நாங்களும் ஓய்வு நாங்களும் அமைதியாக இருக்கிறோம். தேயிலைத்தோட தொழிலாளர்கள் பொறுத்த மட்டும் இந்தியா வம்சம் மக்களை பொறுத்த மட்டும் இந்த நாட்டு மக்களோடு ஒன்றிணைந்து வாழவே விரும்புகிறோமே தவிர இப்படி நாங்கள் மூணாந்தர பிரஜையாக அடிமட்ட பிரஜையாக தள்ளிவிட தள்ளி மிதிக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். கம்பெனிக்காரர்கள் அவர்களுடைய நோக்கமே இன்னைக்கு தேயிலை வரும் தேயிலை பிடுங்கி ஆதாயம் தேடுவதுதான். அவர்கள் எந்த அபிவிருத்தியும் செய்வது கிடையாது. அரசாங்கம் செய்ய அபிவிருத்திக்கு உதவி போகணும் கிடையாது. காணி கேட்டால் ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு இளைஞர்கள் காணி கேட்டால் கூட காணி கொடுப்பது கிடையாது. அதற்கு பல காரணங்களை சொல்கிறார்கள். அரசாங்கம் பணம் கட்ட சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் இருந்தால் இந்த மக்கள் எப்படி எந்த வகையில் முன்னேற முடியும் இந்த நாட்டிலே? எனவே அவர்களுடைய தேயிலை ரப்பர் தோட்டங்களை நீங்கள் அபிவிருத்தி செய்யும் போது அதே நேரம் மக்களுடைய அபிவிருத்திக்கும் கவனம் செலுத்துமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු අබ්දුල්ලා මහරූප මන්ත්‍රීතුමා.
බිස්මිල්ලාහ් රහ්මානු රහීම්. இன்று பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சின் கீழ் எனக்கு பேச சந்தித்ததை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த அமைச்சுக்கு கீழ் பல முரண்பாடுகள் தொடர்பாகவும் அதை தீர்த்து வைப்பது தொடர்பாகவும் முன்மொழியப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக பலரும் பேசினார்கள். எனக்கு முன்னர் பேசிய ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் அவர்கள் சிறுதோட்ட தொழில்துறைக்கும் பெருந்தோட்ட தொழில்துறைக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வுகளையும் சிறுதோட்ட தொழிலாளர்களுடைய பங்களிப்பையும் இந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்தை அதிகரிப்பதில் அவருடைய பங்கினையும் அவர்கள் முகங்கொடுக்கின்ற பிரச்சனைகள் பற்றி தொடர்பாகவும் பல விரிவாக கூறினாலும் கூட இன்று எங்களுடைய சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பை சமூகத்தினுடைய மன உளைச்சலை இந்த நாட்டு பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் 1000 வருடங்களுக்கு மேலாகவும் இந்த நாட்டிலே மன்னர் ஆட்சி காலத்திலிருந்து நாட்டினுடைய இந்த நாட்டை ஆள வந்த ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து மாறி மாறி வந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய காலத்திலிருந்து இந்த நாட்டு முஸ்லீம்கள் ஆட்சியாளர்களோடு இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் இந்த நாட்டினுடைய உரிமைக்கும் பங்கம் விளைகின்ற போது இந்த நாட்டினுடைய அரசுகளோடு தோல் நின்று உழைத்த இந்த சமூகம் இன்று அச்சத்தோடு வாழக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கின்றார்கள். ஒரு நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு யாப்புக்கு அந்த யாப்பின் கீழே ஜனாதிபதி என்றால் என்ன, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி என்றால் என்ன, அமைச்சரவை என்றால் என்ன என்பது பற்றி தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. மாறாக இங்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இந்த லோ அண்ட் ஆர்டர் இந்த சட்டமும் ஒழுங்கு என்பது அது யாருடைய கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் நாங்கள் அதனை தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ரத்னுடைய தேர் அவர்கள் ஒரு சட்டமும் ஒழுங்கும் சீர்குலைந்திருந்தால் அவர்களுடைய உண்ணாவிரதத்தை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் செய்திருக்கலாம். ஏன் அவர்கள் தலதா மாளிகைக்கு கொண்டு சென்றார்கள்? இங்குதான் முஸ்லிம் சமூகம் இந்த தேரர்களுடைய நடவடிக்கையிலே சந்தேகம் கொண்டது. நீதிமன்றத்தை உதாசீனப்படுத்தி சட்டமும் ஒழுங்கையும் சீர்குலைத்த ஞானசார தேரர் அந்த சிறையை விட்டு வெளியே வருகின்ற போது கூறினார், நான் இனி எனது மத அனுஷ்டானங்களை செய்யப் போகின்றேன் என்று. 2-3 நாட்கள் செல்லவில்லை, எதிர்கட்சியிலே முக்கிய தலைவர்களை சந்தித்துவிட்டு அவர் இன்று இந்த அரசாங்கத்துக்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு காலக்கெடு விதிக்கின்றார். மணித்தியால நேரங்களிலே சட்டமும் ஒழுங்கும் ஞானசார தேரருடைய கைகளிலும் எங்களுடைய தேரருடைய கைகளிலும் என்றால் இந்த நாட்டு மக்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி சிந்தியுங்கள். நேற்றைய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நான் குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நேற்று காலையிலிருந்து ஒரு பதற்றமான சூழலை இந்த நாட்டினுடைய 25 மாவட்டங்களில் 8 மாவட்டங்களிலே வாழ்ந்த முஸ்லீம்கள் மிக கவலையோடும் ஆச்சரியத்தோடும் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதை கொண்டிருந்தார்கள். ஹெக்ராவையிலே சகோதரர் 2 பௌத்த பிக்குமார் அவர்கள் ஞானசார தேரருடைய கைக்குடிகள் அவருடைய தலைமையிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டிக் கொண்டு அங்கிருக்கின்ற பள்ளி வாயில்களுக்கு தாக்கினார்கள். அதே போன்று கண்டியிலே ஒரு முஸ்லீம் ஒரு இளைஞர் குறுக்கே சென்றவருக்கு நையப்படைத்தார்கள். அதே போன்று கொழும்பிலும் கழுத்துறையும் ஏனைய மாவட்டங்களிலும் எட்டு மாவட்டங்களிலே முஸ்லீம்களுக்கு ஒரு என்ன 83 ஆம் ஆண்டு போன்ற ஒரு கலவரத்தை உருவாக்கி விடுவார்களோ என்று சிந்தித்தார்கள். இன்று ராணுவமும் படையினரும் 21 ஆம் ஆண்டு அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு பிறகு பல தேடுதலை நடத்தினார்கள். 2000-க்கும் மேற்பட்ட பள்ளி வாயல்கள் தேடுதலுக்குள்ளாக்கப்பட்டது. அங்கு T-56 அல்லது LMG அல்லது பயங்கரமான ஆயுதங்கள் கைப்பற்றப்படவில்லை. அங்கு ஹஜ்ஜி பெருநாள் காலங்களிலே உள்கியா கொடுப்பதற்காக வேண்டி அந்த பக்கத்திலே இருக்கின்ற கிராம மக்களுக்கு கொடுக்கின்ற கத்திகளை அங்கு பெரும் ஆயுதமாக கைப்பற்றியது போன்று ஊடகங்களிலே பிரச்சாரம் செய்தார்கள். மிக கேவலமான 2-3 ஊடகங்கள் இருக்கின்றது. அவற்றை எமது சமூகம் மட்டுமல்ல நாட்டு மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்று முஸ்லீம் சமூகம் விரும்பி பார்த்த ஒரு ஊடகம் இன்று 90% எமது சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்றது. அதனை எமது சமூகம் 100% நிராகரிக்கின்ற ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். எதிர்கட்சியினுடைய தலைவர் ரிஷாட் பதுதீன் அவர்கள் இந்த நாட்டிலே இருந்த அரசாங்கங்களிலே முன்னாள் ராஜபக்ச அரசாங்கத்திலும் தற்போதைய பிரதம மந்திரி அவருடைய அரசாங்கத்திலும் ஒரு சிறந்த அமைச்சராக இந்த நாட்டினுடைய ஐக்கிய தேசிய கட்சி தலைவராலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவராலும் ஏன் தற்போதைய ஜனாதிபதியாலும் ஒரு சிறந்த அமைச்சராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அவருடைய அமைச்சு பொறுப்பிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சு ஏற்கனவே 2 பிரதான அமைச்சர்களிடம் இருந்தபோது அது இழுத்து மூடப்பட்டது நஷ்டத்தின் காரணமாக. இன்று சத்தோஷ நிறுவனம் 500-க்கும் மேற்பட்ட கிளைகளை மிகவும் லாபத்தோடு ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு ஃபுட் சிட்டி போன்று அது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவருக்கு கீழே இருக்கின்ற 35-க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நஷ்டத்தில் கொடுக்கப்பட்ட நிறுவனங்கள் அத்தனையும் லாபம் மற்றும் நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே இதைத்தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் மட்டக்கிழப்பிலே கோஆபரேட்டிவ் சொசைட்டியினுடைய 98வது மாநாட்டிலே கூறினார். எங்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு சிறந்த அமைச்சர் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் சரியாக செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் ரிஷாட் பதுதீன் என்று கூறினார். அதே போன்று மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திலே பல்வேறுபட்ட அமைச்சுக்களை எடுத்தாலும் கூட தமிழ் மக்களுடைய துன்பங்களை துயரங்களை துடைத்து மெனிக் ஃபார்மிலே லட்சக்கணக்கான அகதிகளை மீள்குடியேற்றம் செய்வதிலே அமைச்சர் ரிஷாட் பதுதீன் பங்களிப்பை எந்த ஒரு தமிழ் மகனும் எந்த ஒரு தமிழ் பிரதிநிதிகளும் மறந்திருக்க மாட்டார்கள். இதன் காரணமாகத்தான் தமிழ் மக்களுடைய போராளிகளாக இருந்து புனர்வாழ்வு பெற்றவர்களும் தமிழ் இளைஞர்களும் வடக்கிலே மன்னார் முல்லைத்தேவு வணியா போன்ற பிரதேசங்களில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் கிறிஸ்தவ இளைஞர்கள் அங்குடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கோட்டையாக இருந்த சபைகளை கூட அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய பிரதிநிதிகள் பெற்றுக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல ஸ்ரீலங்கா அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியிலே அவர்கள் தமிழ் மகன் போட்டியிட்டு இன்று 2 தமிழ் மகன் அவனுடைய தவிசாதவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அங்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் இனவாதமற்ற இனப்பேதம் இனக்ரோதமற்ற ஒரு தலைவராக எங்களுடைய கட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பது சமஸ்தலங்கா மகஜன பட்சம் என்பது எந்த முஸ்லீம் சொல்லை கொண்டோ தமிழ் சொல்லை கொண்டோ அல்லது சிங்கள மக்களுடைய சொல்லை கொண்டோ உருவாக்கப்பட்டதல்ல. இந்த நாட்டுடைய மூவிய மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் சரியாக செய்கின்ற போதுதான் கடந்த 52 நாட்கள் அந்த இருந்த யுகத்திலே அவர்களுடைய வேலை திட்டத்திலே நாங்கள் பங்காளிகளாக மாறவில்லை என்பதற்காக தனியொரு ரிஷாட் பதுதீன் என்கின்ற ஒரு அமைச்சர் தான் அன்று இந்த அரசாங்கத்தை மீண்டும் அந்த 52 நாள் இருண்ட யுகத்திலிருந்து மீட்டெடுத்த வரலாறு எமது பக்கத்தில் இருக்கின்ற ஆளும் தரப்புக்கு மட்டுமல்ல எதிர்த்தரப்புக்கும் தெரியும். எதிர்த்தரப்பிலே பேசிய 63-64 உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்த போது ஆதாரமற்ற செய்திகளை சொன்ன போது அவர்கள் இந்த நாட்டினுடைய தளபதியை இந்த நாட்டினுடைய ராணுவ தளபதியை முரட்டினார் என்று கூறிய போது அந்த தளபதியை ஒட்டுக்கொண்ட போதும் கூட சிரேஷ்ட அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களும் எம்பிக்களும் சேறு பூசணித்தார்கள். தற்பொழுது இனவாதத்தை கட்டிக் கொண்டிருக்கின்ற மதகுருமார்கள் பின்னணியில் இருந்து கொண்டு ஒரு இந்த முஸ்லீம் சமூகத்தை நிராகரிப்பது மட்டுமல்ல, ஜஹ்ரான் என்ற பயங்கரவாதியை நாங்கள் இந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஜஹ்ரான் என்ற பயங்கரவாதிக்கு ஒரு நாள் அவருடைய தலைவர்களுக்கு ஒரு நாடும் இல்லை. ஆனால் அரபு தேசத்திலே, லிபியாவிலே, ஈராக்கிலே, சிரியாவிலே, அங்கு இருக்கின்ற முஸ்லீம் நாடுகளிலே முஸ்லீம்களை கொண்டு கொடுத்தார்கள், முஸ்லீம் சமூகத்துடைய பொருளாதாரத்தை அளித்தார்கள். அங்கு பக்கத்தில் இருக்கின்ற யூத நாடு இஸ்ரேலிலே எந்த ஒரு இஸ்ரேல் மகனும் கொல்லப்படவில்லை, அந்த நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்தவில்லை. அவர்கள் ஒரு பயங்கரவாதிகள் மட்டுமல்ல, அவர்களாலேயே உருவாக்கப்பட்டு சர்வதேச ரீதியிலே முஸ்லீம்களுக்கு அபகரித்தை ஏற்படுத்துவதற்காக இரண்டு பயங்கரவாத சர்வதேச பயங்கரவாத அரசாங்கங்கள் அந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது. இங்கு 100-150 உறுப்பினர்களுக்கு மேல் சஹ்ரானுடைய இயக்கத்திலே இல்லை என்றால் ஏன் 2,000 பேரை நீங்கள் கைது செய்து அந்த பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே அவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நாளை புனித பெருநாள். இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு சிறையிலே இருக்கின்ற அத்தனை அப்பாவிய இளைஞர்களையும் எங்களுடைய உலமாக்களையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். ஒரு நிமிடம் தருமாறு கேட்டுக் கொள்கின்றேன். எங்களுடைய சமூகம் இன்று எதிர்பார்க்கின்ற அந்த நிலைமையை நாங்கள் ஒரு மாதத்துக்குள் இந்த அரசாங்கம் ஜனாதிபதியும் முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சிரேஷ்ட அமைச்சர்கள் அனைவரும் நாங்கள் இன்று ராஜினாமா செய்திருக்கின்றோம். அமைச்சர் கபீர் ஹாசிம் அவர்கள், அமைச்சர் ஹலீம் அவர்கள், அமைச்சர் ரோஃப் ஹக்கீம் அவர்கள், அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவர்கள், ராஜாங்க அமைச்சர்களான ஹரீஸ் அவர்கள், எங்களுடைய அலிசாஹிர் மௌலானா அவர்கள், ஃபைசல் காசிம் அவர்கள் போன்றவர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற அமீர் அலி அவர்களும் நானும் 9 பேரும் நாங்கள் ஏன் ராஜினாமா செய்திருக்கின்றோம் என்றால் பொதுஜனம் ஐக்கியமில்லை என்கின்றவர்களுடைய பிரச்சாரங்கள் மாறாக முஸ்லீம் சமூகத்திற்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள். 83 போன்ற கலவரத்தை உருவாக்காதீர்கள். முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டையும் பொருளாதாரத்தையும் கட்டி காத்தவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய உதவிகளை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் முஸ்லீம் சமூகத்துக்கு மீது நம்பிக்கை ஏற்படுத்துங்கள். அதாவது சட்டமும் ஒழுங்கையும் ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கும் அந்த அமைச்சரவைக்கும் கொடுத்து சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுங்கள். முஸ்லீம் சமூகத்துக்கு நம்பிக்கை விடைபெறுகின்றேன். நன்றி.
ஈழங்கட கரு டக்ளஸ் தேவானந்த மந்திரித்துமா.
இன்றைய தினம் இலங்கை தேயிலை ஆராய்ச்சி சபை தொடர்பான திருத்த சட்டம் மூலம் குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கியமைக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த நாட்டிலே அரசியல் ரீதியிலாக சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களை இந்த அரசாங்கம் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்வர வேண்டும். அவ்வாறின்றி தொடர்ந்து இனவாத ரீதியிலானதும் மத அடிப்படைவாத ரீதியிலானதுமான பாதையில் அரசியலை முன்னெடுத்து மக்களை வழிநடத்தி கொண்டு செல்வதற்கு யாரேனும் முயற்சிப்பவர்களையானால் அது இந்த நாட்டுக்கு மேலும் மேலும் அழிவுகளை கொண்டு தரும் என்பதில் மறுபேச்சு கிடமில்லை என்பதை நான் மீண்டும் மீண்டும் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். மாற்றங்கள் ஏற்படுகின்ற நிலையில் அந்த மாற்றங்கள் எதன் அடிப்படையில் நிகழ்த்தப்படுகின்றதோ அந்த அடிப்படைகளின் முக்கியத்துவமாக இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அதை விடுத்து குறுகிய சுயலாப அரசியலுக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றை நியாயப்படுத்தியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதையே குற்றம் சாட்டியும் சில தமிழ் அரசியல் வியாபாரிகள் போன்று செயல்படுவதால் இந்த நாட்டில் எதையுமே உங்களிடம் இருந்து எமது மக்களால் எதிர்பார்க்க முடியாது என்பதையும் அவதானத்தில் கொள்ள வேண்டும். இன்று சகோதர முஸ்லீம் மக்களின் பிரதிநிதிகள் அனைவரும் கூட்டாக தங்களது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்து சுதந்திரமான விசாரணைகளுக்கென ஒத்துழைப்பு வழங்குவதற்கு முன்வந்துள்ளனர். இரண்டு ஆளுநர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 21 தேதி தற்கொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதிலிருந்து தொடர்ந்தும் இவர்களில் ஒரு சிலர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு தரப்பினரால் சுமத்தப்பட்டு வந்திருக்கின்றது. இப்போது அத்தகைய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்வதற்கு காலக்கெடு விடுத்து முஸ்லீம் மக்கள் பிரதிநிதிகள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். எனவே இந்த அரசு உடனடியாக அதை செய்து முடிக்க வேண்டும். அத்துடன் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பிச்சைக்காரனின் புண்ணை போல் தொடர்ந்தும் இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனை காரணமாக இன்று இந்த நாட்டில் முஸ்லீம் மக்கள் பாதுகாப்பற்றதொரு அச்ச நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களின் இத்தகைய நிலை விரைவில் மாற்றப்பட வேண்டும் என்பதையும் இங்கு வலியுறுத்தி கொண்டு இன்றைய விடயத்திற்கு வருகின்றேன். நமது நாட்டின் அந்நிய செலவாணியில் இன்னமும் ஒரு நிரந்தரமான ஈட்டல் துறையாக விளங்குகின்ற தேயிலை உற்பத்தி துறை தொடர்பில் கூட தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற உழைப்பாள மக்களின் வாழ்க்கை நிலையினை போன்று தொடர்ந்தும் தீவிரமான விடயங்களையே அவதானிக்கக்கூடியதாக இருப்பது வேதனை தருகின்ற விடயமாக அமைந்திருக்கின்றது. அண்மையில் கூட சிலோன் டீ என்கின்ற இந்த நாட்டின் அபிமானத்திற்குரிய தேயிலை ஏற்றுமதியின் போது ஜப்பான் நாட்டின் சிகப்பு அறிவிப்பிற்கு அது உட்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. 1980-90களில் இந்த நாட்டின் ஏற்றுமதி துறையில் மிக முக்கிய பங்கினை தேயிலை ஏற்றுமதியானது வகித்திருந்தது. குறிப்பாக 1990ஆம் வருடத்தில் 215.6 மெட்ரிக் டன் கிலோ தேயிலையினை ஏற்றுமதி செய்த நாடாக உலகின் முதலாவது இடத்தை இலங்கை பெற்றிருந்தது. ஆனால் அதன் பின்னரான காலகட்டங்களில் தொடர்ந்தும் வரும் தேயிலை செய்கை தொடர்பிலான புறக்கணிப்புகள், அத்துறையில் ஈடுபடுகின்ற மக்கள் தொடர்பிலான புறக்கணிப்புகள், கலப்படம் போன்ற பல்வேறு காரணிகள் இன்று அத்துறையினை மிகவும் அழிவு நிறைந்த பாதைக்கு இட்டு சென்றுள்ளது என்றே கூற வேண்டும். இந்த நாட்டு தேயிலை உற்பத்தியில் சீனி வர்ணங்கள் என்பவை கலப்படம் செய்கின்ற தொழிற்சாலைகள் பல இருப்பதாகவும், அத்தகைய தொழிற்சாலைகள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும், மேற்படி கலப்பட தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று பிறந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் கூறியிருப்பதாகவும் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. அதற்கு முந்தைய வருடம் இலங்கை தேயிலைக்கு ரஷ்யாவினால் இடைக்கால தடை ஒன்று விதிக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த வருடத்தில் இலங்கை தேயிலை தொடர்பில் ஜப்பானின் புறக்கணிப்பு வெளிப்பட்டுள்ளது. அதாவது அழிவு தரக்கூடிய MCP ரசாயன கலப்பு ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்த இலங்கை தேயிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த MCP ரசாயனம் கொண்ட கலை நாசினி பயன்படுத்தப்பட்டு தேயிலை செய்கைகள் மேற்கொள்ளப்படுவதே இதற்கான காரணம் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த வகையில் தேயிலையின் தரத்தினை பழுதடைய செய்கின்ற செயல்பாடுகள் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்ற கேள்வி எழுகின்றது. கடந்த 1 ஏப்ரல் 2021 மேற்கொள்ளப்பட்டிருந்த தற்கொலை தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியது யார் என்ற கேள்விக்கு இதுவரையில் உரிய பதில் கிடைக்காதிருப்பதை போன்று இல்லாமல் தேயிலை உற்பத்தி தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய சட்ட ரீதியான நிறுவனம் இலங்கை தேயிலை சபை என கூறப்படுகின்றது. இருந்தும் இலங்கை தேயிலையின் தரம் தொடர்பில் தொடர்ந்தும் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுந்து கொண்டேதான் இருக்கின்றது. தரமற்ற தேயிலை செடிகள் விநியோகங்கள் மற்றும் வளர்ப்பு தொடர்பில் கடந்த ஆண்டு பிரஸ்தாபிக்கப்பட்டது. இவ்வாறு எழுகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் அவ்வப்போது உரிய தீர்வுகள் எட்டப்படாமல் அவை பாரிய பிரச்சனைகளாக உருவாகுகின்ற வரையில் பார்த்து கொண்டிருக்கின்ற வழக்கம் காரணமாகவே இந்த நாட்டில் தேயிலை துறை மட்டுமல்லாது பல்வேறு துறைகளும் இந்த நிலைக்கு வந்துள்ளன என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதுவரை காலமும் தமிழ் மக்களின் நலன்கள் சார்ந்து செயல்படாமல் கிடைத்த சந்தர்ப்பங்களை நாசமாக்கிவிட்டு இனிமேல் தான் தமிழ் மக்களின் எதிர்காலம் தொடர்பாக சிந்தித்து நிதானமாக செயற்பட போவதாக கூறுகின்ற தமிழ் தலைமைகளின் இன்றைய நிலைமையைப் போலவே இருக்கின்றது இந்த நாடும் நாட்டின் அனைத்து துறைகளும் என்றே கூற வேண்டியிருக்கின்றது. இவ்வளவு காலமும் தமிழ் மக்களின் எதிர்காலம் தொடர்பில் தாங்கள் சிந்தித்து செயல்படவில்லை என்பதை இப்போதாவது இந்த தமிழ் தலைமைகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. அதேபோன்று இந்த தமிழ் தலைமைகளை நம்பி அழிவுகளின் பால் போயுள்ள தமிழ் மக்களை போன்றே இந்த நாட்டின் அழிவுகளின் பால் போயுள்ள ஏனைய அனைத்து துறைகளையும் கட்டியெழுப்புவது தொடர்பில் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஏற்பாடுகள் தேவை என்பதை இங்கு வலியுறுத்துவதுடன், அந்த ஏற்பாடுகள் இந்த தமிழ் தலைமைகளின் வரும் வாய் வார்த்தைகளாக மாத்திரம் இருந்து விடாமல் செயல்பாட்டு ரீதியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். தைல உற்பத்தி சார்ந்த தொழில்துறையில் ஈடுபடுகின்ற மலையக மக்கள் தொடர்பில் உரிய அவதானங்கள் செலுத்தப்படாத நிலையும் தொடர்ந்து கொண்டே இருப்பதையும் காண்கின்றோம். தொழிலிடங்களில் அவர்கள் பல்வேறு இடையூறுகளுக்கு உட்படுகின்றனர். ஊதிய ரீதியில் இன்னமும் மிகவும் பின்தள்ளப்பட்டு வைக்கப்பட்டுள்ளனர். தோட்ட தொழிலாளர்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகளை பல்வேறு பட்ட வடிவங்களில் ஆராய்ந்து தொழில் பற்றாக்குறையை தவிர்த்தல், தொழில் வினைத்திறனை மேம்படுத்தல், கல்வி ஒத்துழைப்பு தொடர்பில் ஒப்பந்தம் ஒன்று மெக்சிகன் பல்கலைக்கழகத்துக்கும் இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிர்வாகத்திற்கும் இடையில் கைச்சாத்திடப்பட இருப்பதாக கடந்த வருடத்தில் அறிய கிடைத்திருந்தது. அதன் இன்றைய நிலை என்ன என்பது பற்றி அறிய விரும்புகின்றேன். குறிப்பாக தோட்ட தொழிலாளர் மக்களின் வாழ்க்கை நிலை மேம்படுத்தப்பட்டால் அவர்களது சமூக பொருளாதார நிலை
வினைத்திறன்
ரீதியில் அவர்களது உழைப்பினை மேலும் பெற இயலும் என நினைக்கின்றேன். 50 ரூபா ஊதிய அதிகரிப்பொன்று அவர்களுக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. இன்று அதை பற்றி எந்த கதையுமே கிடையாது. இன்று கூட குளவி கொட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு மிருகங்களின் அச்சுறுத்தல் நிலைமைகளுக்கு மத்தியில் தொழில் செய்கின்ற நிலையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலை ஏற்படுத்துவது அவசியமாகின்றது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே நேரம் தொடர்ந்தும் தைலையை வரும் மூலப்பொருளாக ஏற்றுமதி செய்து கொண்டிருக்காமல் பெறுமதி சேர்க்கப்பட்ட பொருளாக ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் தேவை என்பதையும் அவதானத்தில் கொள்ள வேண்டும். அதாவது உடனடி தேநீர் தொடர்பில் உலகில் பாரிய கேள்விகள் இருப்பதாக தெரிய வருகின்றது. தேயிலை ஏற்றுமதியில் இன்று நாம் பல நாடுகளுடன் போட்டி போட வேண்டியுள்ளது. அதற்கேற்பவே எமது உற்பத்தியின் தரத்தினை மேம்படுத்துவதற்கும் பெறுமதி சேர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அயலக இந்தியாவை பொறுத்தவரையில் தேயிலையுடன் பல்வேறு மருத்துவ பொருட்கள் சேர்க்கப்பட்டு ஆரோக்கிய பானங்கள் தயாரிக்கப்பட்டு சந்தையிலே பிரபலமாகியுள்ளன. இலங்கையில் கூட ஒரு சில தனியார் துறையினர் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்ற போதிலும் அதற்கான ஊக்குவிப்புகள் மற்றும் கண்காணிப்புகள் என்பன தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தற்போது கூட இந்த நாட்டின் தேயிலை கைத்தொழிலானது முழுமையாகவே தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஏலம் விடுவோர் போன்ற அரசுக்கு அப்பாற்பட்ட துறையினர் மூலமாகவே கையாளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்ற நிலையில் இதில் உடனடியாக மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அத்தகையதொரு நிலை வரும் வரையில் இலங்கை தேயிலையின் தரம் தொடர்பில் உறுதியிட கூற முடியாத நிலை தொடர்வதை தவிர்க்க முடியாது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
பூமி ஸ்தூதி. இலங்கட கரு ஜானக வாக்கு ரொமாண்டித்துவா
கரு முர்சினே கரு மந்துமினி தேபாரீட்சண மண்டலி சன்சோதன பட்டும் பத அப்பே டிஸ்ட்ரிக்கே குடாத்தேவத்து ராசியத்தின் டிஸ்ட்ரிக்கியா அப்பி பலுவாம தேபாரீட்சண ஆயத்தினே சாமானியங் குடாத்தேவத்து ஹிமியான்ட்டு கிரண காரபாரி பூமாடுய் குடக் குடா தேவத்து ஹிமியோ தன்னே தமங்கே தே கசூலட்ட இவனத்தை பசட்ட ஜுமுகரண்டோன்னு போர் வார்க்கை முகத்து கீழா தே பரிசன ஆயத்தனையும் யம் கிசி வெடப்பிரிவில் கதல ஏ அயட்ட ஹரியட்ட கீழே தினவானா மின்னே வார்க்கை தேவல்ட்ட மே பசட்ட ஹரியன போர் வார்க்கை மே கீழா இம தானுவா ஹபை தேங் தமன்ட்ட ஹித்தன ஹித்தன விதிர் தமாய் குடா தேவத்து ஹிமியோ போற யோதான் ஏக நிசா அப்பி பலாபுருத்தின பலதாய தாவே ஏகன் லபாகண்ட பெரி கமக் லபேனுவா டெங் குடா தேவத்து ஹிமியான்ட குடக் தமங்கே மே கர்மாந்தே கிரகணியான்ன அமாரு ஏக வியதம வெடி මොකද දළු කඩනෑයට දුන්නහම පෝර දාන්න එලි කරන්න මේ සියල්ලටම ගියහම දැන් මේ තේ කර්මාන්තයෙන් ගොඩක් දෙනෙක් ඈත් වෙනවා. ඈත් වෙලා කුරුඳු වගා කරන්න දැන් පෙළඹිලා තියෙනවා. අපේ රටේ අවුරුදු 150ක් තිබිච්චේ මේ තේ වගාව දැන් ටිකෙන් ටික නැති වෙනවා. ඒකට හේතුව තමයි Tamanṭa ඒකෙන් ලැබෙන ආදායම මදි නිසා. කුරුඳු වගාවට ගොඩක් දෙනෙක් ගිහින් තියෙනවා. දැන් තේ කර්මාන්ත ඒ ඉන්න කර්මාන්ත කරන කම්මල් හිමියෝ කියන්නේ තව අවුරුදු 25ක් 30ක් නැත්තම් 50ක් යනකොට මේ කර්මාන්සාලා වහන්න වෙයි කියලා. ඒකට හේතුව තමයි අලුතෙන් තේ හිටෝන අය අඩු වුණාම ඒ අක්කර ප්‍රමාණය අඩු වෙනවා. එතකොට ඒ කර්මාන්සාලා වලට තේ දළු නැති වෙනවා. නිසා අපි මේ අමාත්‍යංශයෙන් ඉල්ලීමක් කරනවා නැවත වගා කරන්න. ඒ වගේම පරණ තේ ගලවලා අලුතෙන් වගා කරන්න එයාට මේට වඩා උදව් කරන්න ඕනේ. ගොඩක් අය ඔය පරණ අවුරුදු 25 30 35 40 වෙච්චි ගස් වලින් තමයි දළු කඩා ගන්න. ඒකට හේතුව තමයි Tamanට ඒ තේ වගාව නැවත හිටවන්න ගියහම ඒකට අවුරුදු එකහමාරක් විතර යනවා ආදායම ගන්න. ඒ අවුරුදු එකහමාරක් විතර ආදායමක් නැතුව ජීවත් වෙන්න බැරි නිසා එයා මේ පරණ වගාවෙන්ම දළු ගන්න බලනවා. එසා අපි කියනවා ඒ තේ අලුතෙන් හිටවනකොට ඒ දෙන සහදානදාරයට අමතරව එයාට මාසිකව ජීවත් වෙන්න පුළුවන් යම්කිසි මුදලක් ලබලා දුන්නොත් එයා මේ පැරණි තේ අයින් කරලා අලුත් තේ වගා කරන්න කටයුතු කරයි. අපි බැලුවාම 2018 වසරේ සාමාන්‍යයෙන් තේ වල මිල මේ වර්ෂයේදී රුපියල් 620ට තිබිච්ච වෙළඳ පොලේ ගිය තේ මේ අවුරුද්ද වෙනකොට ඒක 581කට අඩු වෙලා තියෙනවා. ඒ නිසා එන්නෙ මේ තේ කර්මාන්තේ ඒ වගේම මිල අඩු වීමත් එක්ක යම් යම් කාලයකට වැඩි වෙනවා අඩු වෙනවා. ඒකත් එක්ක ඒ කර්මාන්තේ ඉන්න ඇයට ඒක කරගෙන යන්න පුළුවන් කමක් ලැබෙන්නේ නැහැ. සහ අපි කියනවා නව තාස්සනෙත් එක්ක ඒවා හඳුන්වලා දීලා මේ කර්මාන්තේ දිනු කරන්න යම්කිසි වැඩපිළිවෙලක් කරන්න ඕනේ. සෙස්බද්ද ගහලා ඒ සෙස්බද්ද විනයවට යොමු කරන්නේ නැතුව මේ කර්මාන්තේ හරහා එහෙම නැත්නම් ලෝක වෙළඳපොලේ අපේ නිෂ්පාදනයේ මේ තේ වෙන්දේසිය වැඩිමිලකට විකුණ ගන්න ඒ අවශ්‍ය කරන කටයුතු කරන්න ඕනේ. එහෙම නොකර හැමදාම එකතන පල්වෙවි තිබුණාම ඒ තේ වල වෙන්දේසිය අනමිලත් අඩු වෙනවා. ඒ නිසා ලෝකේ අනිත් රටවල් එක්ක තරඟ කරන්න මේ සෙස්බද්ද උපයෝගී කරගෙන අපි කියනවා ඇමතුමාට වැඩපිළිවෙලක් හදන්න අනිත් රටවල් වල මේ අඩුම ගණ ඇඩ් එකක් දාලා හරි සිලොන් ටී කියලා මේක වෙළඳාම් කරන්න. අපි දන්නවා ගන්න නැති දේත් ගන්නවා මිනිස්සු. දැන් මේ රූපවාහිනිය වල තියෙන ඇඩ් දැම්මහම ගන්න නැති බඩුත් ගන්නවා. ඒ නිසා මේ කර්මාන්තය රකින්න නම් මිල වැඩි කරන්න ඕන. ඒ වගේම තාක්ෂණෙත් එක්ක අපි අලුත් වැඩපිළිවෙලක් කරන්න ඕන. ඒ නිසා කුඩා තේවතු හිමියන්ව දැන් ඕන තරම් අපි දන්නවා අක්කර කොච්චර තිබුණත් එක ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයකට වින්නේ එක නිලධාරිවරයයි. එතකොට අවුරුදු 5කටවත් එක ඉදීමකට යන්න පුළුවන් කමක් ලැබෙන්නේ නැහැ. ඒ නිසා අපි කියනවා මේට වඩා අලුතෙන් අය අරගෙන පරීක්ෂණ කරන්න කට්ටිය අරගෙන අලුත් වැඩපිළිවෙලක් හදන්න ඕනේ. අපි ලෝකේ ගොඩක් රටවල් දැක්කහම දැන් රබර් කර්මාන්තේ රබර් ගස් වල අපි අවුරුදු 25 30ක් කිරි ගන්නවා නම් ඒක අවුරුදු 15 දී කිරි අර ගන්නවා අනිත් රටවල් වල. අපි මේ ලීටර් දෙකක් ගන්නවා නම් ඒකල හතරක් ගන්නවා. ඒ ගන්නේ අලුත් තාක්ෂණෙත් එක්ක. ඒ වගේම තේ ගහනොත් අපි මේට වඩා දළු ගන්න පුළුවන් ක්‍රමවේදයක් හදන්න ඕනේ. දැන් වැඩ කරන අය අඩුයි. එසා ඒ ගොඩක් තැන්වල තමන්ගේ මේ කටයුතු කරගන්න තේවතු හිමියන්ට බැරි වෙනවා. එසා අපි හිතනවා නව තාක්ෂණයේ හඳුනලා දීලා එයට ආධාර කරලා මේ කර්මාන්තය ඉස්සරහට ගෙනියන්න කටයුතු කරන්න ඕනේ. අපි දන්නවා ගයිසෙඩ් තහනම අයින් කරලා දෙනවා කිව්වට එම ගන්න කොහෙවත් නැහැ. අපි ගන්න ගියහම වැඩි ගන්නට තමයි ගන්න තියෙන්නේ. හැබැයි තියෙනවා වැඩි ගන්නට ගන්න තියෙන්නේ. දැන් මටත් තියෙනවා තේ. හැබැයි අපට ඒක හොයාගන්න විදිහක් නැහැ. අවුරුද්දට මෙන්න මෙච්චර ප්‍රමාණයක් අර සමිතිය හරහා දෙනවා කියනවා. ඕකෙන් ගන්න බැරි වුණොත් එහෙම ගන්න බැරි වෙනවා. නිසා අපි ඇමතුමාට කියනවා ඒක ගන්න පුළුවන් ක්‍රමයක් දැන් අවුරුද්දට දෙන ප්‍රමාණය ඕන තැනකින් ගන්න පුළුවන් විදියට හදලා දෙන්න ඕනේ. එහෙම නැතුනොත් ඒක ගන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ ගන්න පිට ඕන තරම් තියෙනවා. සා මේ මොන දේ කරත් වැඩි මිලට ගන්න තියෙනවා. සා අපි දින 52 ආණ්ඩුවේ මේ රටේ මේ කුඩා තේවතු හිමියට නැවතවරක් පරණ මිලට තේ පොර දෙන්න කටයුතු කරා. එදා රුපියල් 3000ට තිබුණා. ඊගවට මේක අඩු කරාකට පුංචි ගාණක් අඩු කරේ. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා අගමැති වෙච්ච ගමන් එතුමා නැවතවරක් 1300ට තේ පොර මිටියක් දෙන්න අවශ්‍ය කටයුතු කරා. සා මේ කර්මාන්තේ ගොඩනගන්න මේ තුලින් මේ ගොවියට වැඩි මුදලක් ගන්න ඒ වගේ මේකේ නියැලෙන ඇයට මේ කටයුතු කරන්න පුළුවන් සහනේ රජයේ මේට වඩා ලබලා දෙන්න ඕනේ. නිසා අපි හිතනවා අමාත්‍යංශෙත් ඒ වගේම TRI එක හරහා වැඩපිළිවෙලක් හදන්න ඕනේ. ඒ වැඩපිළිවෙලක් හදලා තමයි මේක ඉස්සරහට ගෙනියන්න පුළුවන්කම ලැබෙන්නේ. එහෙම නැත්නම් මේක තව දැන් අවුරුදු 150ක් වෙනවා අපේ රටේ මේ තේ වගාවත් එක්ක ඉන්න අය තව අවුරුදු 50ක් යනකොට ඒක එහෙම් පිටින්ම නැති වෙනවා. මම අර මුලින් කිව්වා වගේ වෙනත් භෝග වගා කරන්න මේ අය පෙළඹෙනවා. ඒ පෙළඹෙන්නේ තමන්ට මේ නිෂ්පාදනයට වැඩි ආදායමක් ගන්න බැරි නම් ඒ ආදායමක් ගන්න බැරි වෙනකොට ඒ අය වෙනත් දෙයකට යොමු වෙනවා. ඒ නිසා අපි රජයෙන් ඉල්ලනවා මේට වඩා මේ කටයුතු වලට සහයෝගය දීලා ඒ කර්මාන්තය රැකගෙන ඒ වගේම ටී ෆැක්ටරි වල ගොඩක් ප්‍රශ්න තියෙනවා. ගොඩක් අය සීනි කලවම් කරනවා. සීනි කලවම් කරලා හිටන් මේ අපේ රටේ තේ විකුණනකොට මේ සීනි කලවම් කරලා එයයි වැඩි ලාභයක් ලබන්න හදනවා. තාම තේ වල තියෙන සීනි සාන්ද්‍රණය කොච්චරද කියලා හොයාගන්නේ
නැහැ. තව විනාඩියක්
කරු මුළුසනේ මන්තුමනි දැන් කාර්වරේ ඇල්ලුවොත් අල්ල උසාවි දාලා දඩ ගහන්න තේ වල තියෙන සීනි සාන්ද්‍රණය කොච්චරද කියන්න ඕන දාලා කියලා බලන්න. එහෙම නැත්නම් කියන්න බෑ. දැන් අපි අපේ ඇඟේ ලේ වල සීනි කොච්චරක් තියෙනවද කියලා හිතන් බලනවා. හැබැයි තේ වලට සීනි දාලා කියලා හොයන්න මෙන්න මෙච්චරයි තේ වල තියෙන මේ සීනි සාන්ද්‍රණය කියලා හොයා ගන්න ඕනේ. එහෙම නැත්නම් නඩුවක්වත් දාන්න බෑ. ඒ නිසා ෆැක්ටරි හිමියෝ අපේ මේ තේ කර්මාන්තේ වෙනත් පැත්තට යන ඒවා තහනම් කරන්න ඕනේ. ඒවට නීති ගේන්න ඕනේ. මේ තමන්ගේ හිතවත්කම් වලට අල්ලගන්න එක්කෙනාට අත ඇරලා එහෙම යන්න දුන්නහම වෙන්නේ
කර්මාන්ත වැටෙනවා.
නිසා අපි ඇමතිවරයාට කියනවා තරාතිරම නොරවා මේ අවශ්‍ය කටයුතු කරන්න. ඒසා කුඩා තේවතු හිමියන් වෙනුවෙන් මේට වඩා යමක් කරන්න කියලා ඉල්ලා සිටින් මලින ස්තුතියි.
බොහොම ස්තුතියි.